சொல்வது அறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தாங்கியனை செய்தது தெரியேன் ஆவா செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரை புறவீத்து உவாக்கடல் நல் நீர் உள் அகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊம் தழை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்ச்சி நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் எப்பு துணைதொரும் ஏற்றினம் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து அங்கனுக்கு அல்லூர் ஆக்கை அமைத்தனன் புள்ளிய கன்னர் கணிதேர் கதிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளொடு பரா அமுது ஆக்கினன் பிரமன் மான் அறியா பெற்றியோனே. இந்த அருள் அனுபவத்தை தான் நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பகுதியில கொடுத்திருக்கிறார். இறைவன் குருநாதனாக வந்து ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பொழுது ஐந்தெழுத்து மந்திரத்தை அவருக்கு உபதேசமாக இறைவன் கொடுத்தார். அந்த உபதேசத்தினால் அந்த மந்திரத்தை இடையறாது சிந்திக்க தொடங்கினார். அவ்வாறு சிந்தித்தனுடைய பயனாக மணிவாசக பெருமானிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, அந்த மாற்றம் எத்தகையது, என்ன வகையில் அவருக்கு அனுபவம் நிகழ்கிறது என்பதைத்தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்கார். முன்னையும் அதை பற்றி சில செய்திகளை நம்ம பார்த்தோம். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய அப்படின்னு சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கேயும் தொடர்கிறது. இறைவன் தனக்கு செய்த கருணை திறத்தை நினைந்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து சொல்லுகிறார், இறைவன் எப்படிப்பட்டவன், பிரமன் மால் அறியா பெற்றியோ, திருமாலும் பிரமனும் காண முடியாத அந்த தலைவன், அப்படிப்பட்ட அந்த பெருமான் எனக்கு எப்படி வந்திருக்கிறார், மிகவும் எளிவந்த நிலையில வந்து குருநாதனாக அருத்திருமேனி காட்டி ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட நிலையில் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, சொல்லுவது அறியேன் வாழி. அவன் எனக்கு செய்தத என்னன்னு நான் சொல்லட்டும், என்னால சொல்லுவதற்கு என்னால முடியலங்கிற, சொல்லுவது அறியேன் வாழி. ஆக இதை எப்படி சொல்வது, அவனுடைய கருணை திறத்தை நான் எவ்வாறு சொல்வது என்று தெரிய முடியாது நான் இருக்கிறேன் என்பதைத்தான் சொல்ல, சொல்லுவது அறியேன் என்னால சொல்ல முடியல. இந்த சொல்ல முடியலங்கிறத வெவ்வேறு வகையா காட்டியிருக்கிறாருங்க. பின்னாடியும் அதே போல தொடர் இருக்கிறது. இங்க அதை தெளிவா சொல்லுவது அறியேன் வாழி. முறையோ, இந்த முறையோ என்பது நீங்க எனக்கு போய் இவ்வளவு பெரிய கருணையை கொடுக்கறீங்களே சாமி, இது சரிதானா அப்படிங்கறத முறையோ என்பது. இது நம்முடைய பெருமக்களிடத்துல எல்லாரிடத்திலும் இந்த உணர்வு உண்டு. ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பலமுறை சிந்தித்திருக்கிறோம், இருந்தாலும் நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்ளுங்க. வெள்ளை யானையை சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கொடுத்த பொழுது அவர் அப்படித்தான் கேட்கிறார். தன்னுடைய நெஞ்சை கூப்பிட்டு, நெஞ்சே நீ சொல்லு, உனக்கு போய் இந்த யானையை கொடுத்து யானை மேல ஏறி வான்னு இறைவன் கூப்பிட்டுருக்கிறானே, இது உனக்கு தகுதி தானா, இது பொருத்தம் தானா சொல் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்பார். உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தவனே என்பது மந்திரம் ஒன்றனியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களா துரிதே செய்யும் தொண்டனே அந்தர மால்வி திரும்பில் அழகானே அருள் புரிந்தது உன் தரமோ. நாம சொல்ல அவருக்கு கொடுக்கலன்னா வேற யாருக்குங்க கொடுக்கறது, அவரு சரியானவர் தான் அப்படின்னு நாம நினைப்பது. இப்படி ஒரு வகையான என்ன விட பக்தியில வேற யாருங்க சிறந்திருக்கிறார் அப்படி தன்னைத்தானே நினைந்து கொள்ளுதல். இப்படி பல வகை உண்டுங்க. நினைப்பு என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக எண்ணுவது உண்டு. பொதுவா நமக்கே எப்படி இருக்கும் தெரியுங்களா, நாம சாமி கும்பிடுற மாதிரி உலகத்திலே யாரும் கும்பிடுறது இல்லை, நாம தொண்டு செய்யற மாதிரி இந்த உலகத்திலே யாரும் தொண்டு செய்வது இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு எப்போதுமே இருக்கும். இந்த நினைப்பு எப்ப உடைந்து போகும். எப்ப இந்த நினைப்பு தவிடுபொடி ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு தலையாற்றலை மேற்கொண்டீங்கன்னா தான் தெரியும் எப்படிப்பட்ட சூழலில் எவ்வளவு பெரிய தொண்டுகளை சாதாரண எளிமையான நிலையில் இருப்பவர் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் போதுதான் நாம என்ன தொண்டு செஞ்சிட்டோம், நாம் இதுவரைக்கும் நம்ம பெரிய நினைச்சிட்டு இருந்தோமே அப்படிங்கிற நினைப்பு அப்பதாங்க அச்சு போகும். இது நீங்க அனுபவத்துலதான் உணரும். அது வரைக்கும் நம்ம நினைவு நினைப்பாங்க என்ன போல் செய்பவர் உண்டா, என்னை போல் செய்பவர் உண்டா, இப்படித்தான் நமக்கு நினைப்பு இருக்கும். சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றுல இறைவர் கேட்கிறார், சிவனடியார் ஒரு இருந்தால் என் உடன் இருந்து அமுது செய்ய வேண்டும், எனக்கு அழைத்துட்டு வான்னு சொன்னார். வெளியே போய் தேடி பார்த்து ஒருத்தரும் கிடைக்கல, திரும்பி வந்து சுவாமி ஒருத்தரும் இல்ல, திருநீர் பூசுகிறவர்களை பார்த்து பூசுபவன் தாங்கள் அனுமதித்தா நானும் உட்கார்லாமான்னு கேட்டார். அவர் தான் சொன்னார், உண்மை போல் நீரிட்டார் வேறு யார். இவர் நினைச்சுக்கிட்டாரா, சாமி என்ன போல திருநீர் பூசணவங்க இந்த செங்காட்டங்குடியிலே ஒருத்தரும் இல்ல, எனவே நான் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்தாரான்னு கேட்டார். அவர் ஏன் அப்படி நினைத்து விட்டா அது ஆணவ மலம். ஆனா அவருக்கு அந்த நினைப்பு இல்லைங்க. இவர் சொல்றார், வந்த பெருமான் சொல்லுகிறார், உன்னை போல திருநீர் பூசணும் யாரியா இருக்கிறார், உண்மை போல் நீர் இட்டார் உலர் ஒருத்தரும் இல்ல, வாங்க உட்கார் அப்படின்னார். இறைவன் தான் சொன்னாரே ஒழிய இவர் சொல்லல. இதாங்க அங்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, என்ன மாதிரி சாமி இடையராது நினைப்பவங்க யாரு, நான் தான் எப்போதும் நினைச்சிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு பலருக்கும் உண்டுங்க. இத வேறு வகையான கதைகள்ல, அதாவது நம்ம வைணவத்துல வேறு வகையா ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த நாரணன் அப்படிங்கிற அவருடைய நாமத்தை நாரதர் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்க எல்லாம் தெரியும், அவர் எப்போதும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு இருமாப்பு இருந்துச்சான், நான் தான் அதிகம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்ன மாதிரி சொல்றாங்க வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சான் ஒரு காலத்துல. அப்போ ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி காலையில் எழுந்து இறைவனை நினைச்சிட்டு வேலையை செஞ்சிட்டு மறுபடியும் படுத்து உறங்கும் போது சொல்லுவார், ரெண்டு வேலை சொல்லுவார் விழாவுடைய வேலை. இவர் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர், நான் தான் அதிகம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன பண்ணாராம், ஒரு எண்ணெயை ஒரு கிண்ணத்துல கொடுத்து இத சிந்தாம ஒரு சுத்து சுத்திட்டு வான்னு நினைச்சாராம். இவர் எண்ணெய் கையில கிண்ணத்தை வாங்கின உடனே இது சிந்திடக்கூடாது சிந்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சுத்திட்டு வந்து சிந்தாம கொண்டு வந்துட்டேன்னாராம். சரி வாங்கி வச்சுட்டு இப்ப எத்தனை நாள் நினைச்சினேன், எங்கப்பா உன்னை நினைக்கிறது சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதையே நான் வாங்க தெரியும். இப்ப வேலைகளுக்கு மத்தியில உன்னால நினைக்கவே முடியல, அந்த வேலைக்கு மத்தியில அவன் காலையும் மாலையும் நினைச்சான் இல்லையா, உன்னை விட அவன் பெரிய ஆளுன்னு சொன்னானா. கதை சொல்லும் போது சொல்லுவது உண்டுங்க. இப்படித்தான் நாம என்ன நினைக்கிறோம், நாம தான் அதிகம் நினைக்கிறோம், நாம தான் அதிகம் நினைக்கிறோம் அப்படின்னு நாம தான் நினைக்கிறோம். நம்மை விட ஆயிரம் வேலைகளுக்கு இடையில ஆயிரம் துன்பங்களுக்கு இடையில நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாம இன்பத்துல மறந்துடுறோம் அல்லது துன்பத்துல மறந்துடுவோம் என்று ரெண்டு நிலையிலும் மறவாது இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால அந்த நினைப்பு என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அப்ப அந்த பெருமான் செய்கிற கருணை திறத்தை நினைந்து பார்க்கின்ற பொழுது அவங்க அவங்க நெஞ்சு சொல்லணும், உனக்கு ரொம்ப அதிகமா கொடுக்கறாய் அந்த சாமி அப்படின்னு நானே நினைச்சு பாக்குறேனுங்க. எனக்கே கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது, எது இறைவன் எனக்கு செய்யற அருளை பார்க்கும்போது எனக்கு போய் இப்படி கொடுக்கறானே இப்படின்னு நாங்களுமே நினைக்கிறார். நம்முடைய அப்பரசாமி சொல்வார், தனக்கு என்னென்ன இல்லையோ அத்தனையும் சொல்லிட்டார், எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய், அருள் நோக்கில் திருத்தணியில் ஆட்டிக் கொண்டாய், எத்தனை அரியணி எத்தனை அரிய எவ்வளவோ பெரிய ஆள், நீ அவ்வளவு பெரிய ஆள் எனக்காக கீழே இறங்கி வந்து ரொம்ப நான் இருக்கிற நிலைக்கு கீழே இறங்கி வந்தான், எத்தனை அரிய நீ எளியான என்னை ஆண்டு கொண்டு ஏன்று கொண்டு பித்தரே பேதையே பேயே நாயே, பித்தன் பேதையன் பேயேன் நாயே, நான் என்னென்ன தப்பு செஞ்சனோ அத்தனையும் பொறுத்துக்கிட்டீங்களே சாமி, பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றோ இத்தனையும் எம் பரமோ சாமி, இது தகுமா, இது இப்படி செய்யலாமா, இவ்வளவு நான் எவ்வளவு பிழை செஞ்சுக்கேன், நீ இவ்வளவு பிழை பண்ணிக்கிற நீலாங்க தகுதி இல்ல போ அந்த பக்கம் அப்படின்னு என்னை குறித்து தள்ளுறத விட்டுட்டு பாப்பா நீ அப்படின்னு என்னையும் அரவணைத்து கொண்டீங்களே பெருமானே, இது தகுமோ அப்படிங்கறதுதான், இத்தனையும் எம் பரமோ ஐயோ அந்த ஐயோ என்பது அபாயத்துல கத்துவ ஆபத்துல கத்துற ஐயோ இல்லீங்க, இது வந்து ஆச்சரியத்துல வருகிற சொல். இலக்கணத்துல வியப்பு சொல்லு பேர், வியப்பு. ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. நீங்க இன்னைக்கு கூட கேரள மாநிலத்துல ஏதாவது வியப்பை பார்த்தா ஐயோடா ஐயோடா. இன்னைக்கு வழக்கில் இருக்குது, மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொல். ஆக ஐயோ என்பது வியப்பு சொல். அந்த வியப்பு அதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் ஏன தேடுது. எங்கடா இங்கதான் இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார், எங்க தேடி கிடைக்க மாட்டேங்கிறாருங்களே சாமி, எங்க போனார் அவரு, வியந்து நிக்குது வேதம், காணலையே அவனை அப்படின்னு. அது வியப்பு சொல் ஐய என்பது. அப்ப அப்பர சாமிக்கு அதே உணர்வு தான். நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் உன் தரமோ அப்படின்னு கேட்கிறார், மணிவாசகம் பெருமான் கேட்கிறார், ஏயா உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு போய் உழவு பெரிய கருணையை செய்திருக்கிறானே. அதனால பல இடங்கள நாய் சிவிகை ஏற்றுவித்த, நாய் சிவிகை ஏற்றுவித்தனே பாடியிருப்பார். நாய போய் சிவிகையில ஏற்றி வைக்கலாமா? எங்க நாய் எங்க வைக்கணுமோ அங்கே வைக்கணும், அதை கொண்டு சிவிகை வேற கூட ஏற்றலாமா? என்ன அப்படித்தாங்க ஏற்றி வச்சிருக்கிறார் இந்த சாமி. சிவபெருமான் இருக்கிறாரே அவர் பண்ற கூத்த என்னன்னு சொல்லட்டும், நீங்க எல்லாம் காதல கேட்டீங்கன்னா சிரிச்சே போடுவீங்க. நகவே தகும் எம்பீரான் என்னை நீ செய்த நாடகமே. நீங்க நாடகம் அப்படிங்கிறது சிரிப்பை, எது என்ன செய்ததை நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பு தான் வரும். எப்படி ஒரு கதையினுடைய ஒரு அதாவது இயல்பா நாயகனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் காமெடியை நான் போட்டுட்டு காமெடினா நடிக்கிறனா கூட நாயகமா போட்டா என்ன நினைப்பீங்க, ஏங்க இவங்க ஒரு ஹீரோவா, அவர் சிரிப்பு படத்து பேரை கேட்டு யாருங்க ஹீரோன்னு கேட்டா இவனா, இவன் போய் ஹீரோவா அப்படின்னு ஒரு வியப்பு வந்துடும் இல்லைங்களா. அப்ப இந்த வியப்பு என்பது எனக்கு செய்திருக்க அப்படித்தாங்க. எத்தனையோ படுத்த தொண்டர்கள் நல்ல அன்புடைய அடியார்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள விட்டு போட்டு நான் எங்கேயோ கடக்கிறேன், எனக்கு போய் இந்த கருணையை செய்திருக்கிறானே. இத பார்த்தா இந்த சாமி ஏன்னா இப்படி பண்ணுதுன்னு வியப்பாகத்தான் இருக்குது, சிரிப்பத்தாயா தருது, என்னமோ ஆயிர்ச்சாட்டதான் இருக்குது அவருக்கு, இல்லைன்னா இவருக்கு போய் இப்படி செய்வாரா அப்படின்னு வியப்பை கொடுக்கிறது என்பது மணிவாசகருடைய அனுபவம். எனவே அருளாளர்களுக்கு இந்த அனுபவம் தகுதி இல்லாதவன் என்கிற நினைப்பும் தனக்கு இறைவன் செய்கின்ற கருணை என்பது மிகப்பெரிய கருணை. ஆனா நமக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும், சாமி நான் எவ்வளவு அன்பா வச்சிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க இந்த சாமி. இந்த இப்படிதாங்க நமக்கு ஏக்கமாக இருக்கிறது, அவங்க வியந்து வியந்து நிற்கிறார்கள், நமக்கு எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் பத்தவே மாட்டேங்குது, எந்தெந்த சாமி என்ன பண்ணுச்சு நமக்கு, நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஏக்கமாகத்தான் இருக்கிறனுடைய கருணை 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 என்பதை உணரவே முடியாம இருக்கும். அது மலத்தினுடைய தாள், நம்மகிட்ட இருக்கிற ஆணவ மலம் இறைவனுடைய கருணையை உணர ஒட்டாது தடுத்து நிற்பது மலம்தான். அதனால இங்க அதான் சொல்லுகிறார், திருமானே நீ எனக்கு செய்திருக்கிற அந்த கருணையை என்னவென்று சொல்வது. ஆக சொல்லுவது அறியேன் வாழி முறையோ, நீ எனக்கு செய்திருப்பது முறையாப்பா, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். இதுவே வருத்தத்துல பாடுகிறவர்கள் இப்படி பண்ணலாமா நீ, இது முறையோ, இது தகுமோ, இது தருமம் தானோ அப்படின்னு பின்னாடி வந்து ஒரு பாடினார். அவருடைய பாடல வேறு ஒருத்தர் பின்னாடி வந்த ஒரு அருளாளர் பாடுகிறார், நீ இப்படி அடிக்கடி எனக்கு நீ வந்து செய்ய வேண்டிய கருணை உடையவன், நீ இப்படி எனக்கு கருணை செய்யாம இருக்கலாமா நீ அப்படிங்கும் போது, இது தகுமோ, இது முறையோ, இது தருமம் தானோ அப்படின்னு இதே இறைவன்கிட்ட கேட்கிறார் ஒருத்தர். இவர் என்ன சொல்லி கேட்கிறாரு, சாமி எனக்கு போய் இப்படி அருள் செய்யறீங்களே இது முறையா அப்படின்னு மணிவாசருடைய. எனவே சொல்லுவது அறியேன் வாழி முறையோ, என்னால இது தாங்கிக் கொள்ள முடியல பெருமானே என்று அந்த கருணையை நினைந்து பார்க்கிறார், முறையோ என்று சொல்லுகிறார். சொல்லுவது அறியேன் வாழி முறையோ, தரியேன் தாங்கிக் கொள்ள முடியல எது இன்பத்தை, தரியேன் நாயேன் தான் என்னை செய்தது, அவன் என்ன செய்தது இருக்கிறதே, ஐயோ இதுக்கு என்ன காரணத்தினால இப்படி செய்தார், என்ன காரணத்தினால் இப்படி செய்தார் என்று என்னால நினைத்து கூட பார்க்க முடியலங்கிற தான் என்னை செய்தது தெரிய. ஆ ஆ இதுவும் வியப்பு சொல், ஆ ஆ ஏண்டா வாய் பிறந்து ஆன்னு பார்த்துட்டு நிக்கிறேன் அப்படிம்பாங்க. இது வியப்பு பாருங்க, வாய் பாருங்க எப்படி ஆன்னு பாத்துங்க, அப்ப வியந்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்படுதல். அப்ப வியப்புக்காக வருவது ஆ என்ற சொல். திருவாசகத்துல சில இடங்களில் இந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு, ஆ ஆ ஆ ஆ அப்படிங்கிற அந்த ரெண்டு சொல் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கு. எனவே ஆ ஆ என்று அந்த வியப்பை வியந்து பார்க்கிற சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தரியே நாயேன் தான் என செய்தது தெரியேன் தான் என செய்தது தெரியேன் ஆ ஆ செத்தேன். அதாவது இந்த பொறிகள் எல்லாம் வேலை செய்யாகின்ற அந்த நிலையை வைத்துக் கொண்டு சொல்கிறார். இந்த கருணைக்கு நான் என்ன சொல்வது, என்னுடைய உடம்பினுடைய இயல்பு என்பது போய்விட்டீங்க. செத்தேன் என்பது பசு கரணங்கள் எல்லாம் அற்றுப்போய் பதிகரணங்களாக நின்ற நிலை, நான் என்பது அற்றுப்போன நிலை, அதுதான் இங்க செத்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆக பொறிகள் செயலற்று நிற்கக்கூடிய நிலையை செத்தேன் என்று சொல்லாலும் குறிக்கின்றார். தெரியேன் ஆவா செத்தேன், அடியேற்கு அருளியது அறியேன். எனவே எனக்கு அவன் செய்திருக்கிற கருணையை நான் என்னவென்று சொல்வது, ஆக அவன் அருள் செய்ததை அறியாதல்லவா நான் இருந்தேன், எனவே அறியேன் என்று குறிப்பிடுகிறார். அவனுடைய அருள் இவ்வாறு என்னை செய்த அந்த நிலை குறிப்பிடுகிறார். ஆக அருளியது அறியேன், பருகியும் ஆறேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த அமுதத்தை பருக பருக, இப்ப நம்ம ஒரு எந்த பொருள் மீது நமக்கு பற்று வருகிறதோ அதை அனுபவிக்க அனுபவிக்க ஒரு காலத்துல சரிப்பு வந்துடும், போதும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற நினைப்பை தந்துடும். ஆனா இறை இன்பம் பருக பருக அனுபவிக்க அனுபவிக்க சரிப்பை கொடுக்காதுங்க. இதுதான் அருளுடைய நிலை. அதனால ஆரேன், இன்னும் சாப்பிடுறேன், இன்னும் சாப்பிடுறேன், ஒன்னும் வேண்டாம்னு சொல்ல முடியல, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க அப்படின்னு தான் தோணுகிறதே ஒழிய போதும் சாமி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல இன்னைக்கு போதும் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கோ இது இடம் இல்ல. எவ்வளவு கொடுத்தாலும் இந்த அருளை வாங்கி கொண்டே இருக்க நினைப்பைத்தான் தருமை ஒழிய இதாங்க ஆறாமது. ஆறாமதுனால அதே பொருள் தான். எனவே இங்க அந்த பருகியும் ஆறேன், விழுங்கியும் ஒல்லகில்லை. எனவே அடியவனுக்கு அவன் அருள் செய்ததை நான் நினைந்து பார்க்கின்ற பொழுது அதை அறியாது ஒழிந்தேன். அவனுடைய அருளை நிறைய பருகுங்கின்ற நிலையில அது கொடுக்க கொடுக்க என்னால முடியல, பெருங்கருணை கொடுக்கறான் என்ன செய்வது. ஆக விழுங்கியும் ஒல்லகில்லேன், செழுந்தன் பார்க்கடல் திரை புறவித்து. இது இந்த அமுதத்தினுடைய நிலைய எப்படி குறிப்பிடுகிறார், நீங்க உலகியல்ல பாத்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல கடலின் அலைகள் மிகுதியாக எழும். அதனால அந்த வகையில பௌர்ணமி அன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்கடலில் அலைகள் மிகுதியாக எழுங்க. எப்பவுமே பெரும்பாலும் நடுக்கடல் அமைதியாக இருக்கும், பௌர்ணமி நாட்கள்ல அந்த அலையினுடைய வீச்சு மிக அதிகமாக இருக்கும். அதனால அந்த அந்த நிலை போல இங்க சொல்லுகிறார். எனவே அந்த இறைவன் எனக்கு செய்கிற கருணை எப்படி இருக்குன்னா, முழுமதி நாளில் பெருகும் கடலின் நடுவில் உள்ள நீராகிய அந்த நிலை எப்படி அலை பாய்கிற, அதுபோல என் உள்ளத்தை செழுமையான பார்க்கடலின் அலைகளை போல சொல்ல முடியாத வண்ணமாக என்னுடைய உள்ளத்தில் அமுதம் பெறுமாறு செய்திருக்கிறார். ஏன்னா பார்க்கடல் கிடைத்தது அமுதம். அதுபோல இங்க அவன் எனக்கு செழுந்தன் பார்க்கடல் திரை புறவித்து. ஆக அந்த செழுந்தன் என்று சொல்லப்படுகின்ற செம்மையாகிய பார்க்கடலின் கண்ணே, அங்க அலை எழுவது போல என் உள்ளத்தில் அமுதம் என்கின்ற ஒன்று எழுந்து வருமார். உவாக்கடல் நல் நீர் உள் அகம் ததும்ப, என் உள்ளத்திலே அது ததும்பி நிற்க. இந்த நிலை எப்படி இருக்கிறது, முன்ன சொன்னால் அதேதான் வாக்கு ரந்து அமுதம். இந்த அமுதம் சொல்ல முடியாது, முன்ன சொல்லுவது அறிய என்னாரு, இங்க வாக்கு ரந்து அமுதம் என்கிறார். எனவே இந்த அமுதம் என்னுடைய சொல்லுக்கு வந்து சொல்லி நிற்கக்கூடியது அல்ல. எனவே இந்த அமுதம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா என் உடம்புக்குள்ள புகுந்தது. எப்படி இந்த உடம்புல பாத்தீங்கன்னா தோல், இந்த தோல்ல துளை உண்டு, துளைக்குள்ள எலும்பு இருக்கிறது, எலும்புக்குள்ள துளை உண்டு. எனவே எலும்பில் இருக்கிற துளைகள் தோறும் இந்த அமுதத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பாய்த்து நிரப்பி விட்டான் இறைவென்றார். அதான் சொல்றார், வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன். இன்னைக்கு அறிவியல் வந்து எலும்புகளில் நுண் துளைகள் இருக்கின்றன என்பதை அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ளதான் இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மணிவாசக பெருந்தகை அப்பவே பாடியிருக்கிறாரு, எலும்புகளில் நுண் துளைகள் உண்டு. அந்த நுண் துளைகளுக்குள்ள நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வியர்வையாக வரும், உள்ளிருக்கக்கூடிய கழிவு அந்த எலும்பின் வழியாக வெளிப்பட்டு உடம்புக்குரிய மயிர் கால் முடிகளுடைய கால் அதன் வழியாக நமக்கு அந்த துளை நுண்துளை வழியாக வியர்வையாக வருது. நீங்க துளை இல்லைன்னா வியர்வை வெளி வருமா? வராது. ஆனா அவருக்கு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அருள் அனுபவமானது அந்த மயிர்கால் தோறும் கொண்டு வந்து தேக்கிட்டாருங்களாம். தலையிலிருந்து கால் வரைக்கும் அற்புதமான தேனை உள்ளுக்குள்ள கொண்டாந்து வச்சு பாய்ச்சிருக்கிறார். அதான் சொல்லுகிறார், வாக்கரங்கு அமிரம் மயிர்கால் தோறும் தேக்கிழச் செய்தன, கொடியேன் ஊன் தழை குரம்பை தோறும் எடுத்த அந்த உடம்பு இருக்கிறதே குரம்பை தோறும். எனவே முழுமதி நாளில் நடுக்கடல் ஏற்படுகின்ற அலை போல இங்கு வந்து என் உடம்பின் உள்ளே, எனவே ஊன் தழை குரம்பை தோறும், ஊன் தழை ஊன்னா தசை, தசை பொருந்திய இந்த உடம்பு, அந்த உடம்புக்குள்ள அப்படியே கொழுத்து இருக்கக்கூடிய தசைகளுடைய இந்த உடம்புக்குள்ள அந்த துளைகளுக்கு முழுமையாக கொண்டு வந்து அந்த அமுதத்தை கொண்டு வந்து நிறைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். எனவே குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்ச்சி நிரம்பிய, எனவே அந்த தேன் எப்படிப்பட்ட தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்தேன் இனிமை தருகின்ற தேன், என்னுடைய உடம்பு முழுக்க அந்த தேனை கொண்டு வந்து பாய்ச்சினான், பாய்ச்சி நிரப்பிய அற்புதமான அமுத தாரை. இந்த அற்புதமா தாரைனா அப்படியே பொழிவதுங்க. இறைவனுடைய கருணை இங்க உள்ள புகுந்து அவருடைய உடம்பினுடைய இருந்து அந்த கருணையாகி அது தாரையாக அப்படியே பொழிகிறது. அற்புதமான அமுத தாரை எற்பு துளைதொரும் ஏற்றினன், எலும்பின் துளைகள் தோறும் அந்த அற்புதமான தாரை என்று சொல்லப்படுகிற அமுதத்தை என்னுடைய துளைகளுக்குள்ளா ஏற்றி வைத்திருக்கிறான். அடுத்தது உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உருச்செய், இதாங்க அனுபவம். அதாவது நேத்து வரைக்கும் சிவாய நம அப்படின்னா எனக்கு கசிவு ஏற்படாது, நம சிவாய ஆயிரம் முறை லட்சம் முறை நமச்சிவாய சொல்லியிருப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சது இதுங்க நமச்சிவாய் தானே, எத்தனை தடவை சொல்லணும் சொல்லுங்க, நமச்சிவாய் எவ்வளவோ சொல்றேன், என்னட்ட கசிவு இல்லை. ஆனா என் குருநாதன் வந்தான், தன் திருவடியை வைத்தான், என்னை ஆட்கொண்டான், அந்த மந்திரத்தை நான் கணிக்க தொடங்கினேன், இப்ப என்னை அறியாது கசிவு ஏற்பட்டு விட்டது. இதான் அனுபவம். இந்த மந்திரம் சொல்லும் போதே கசியணுங்க, ஏன்னா அந்த மந்திரத்துக்குள்ள இறைவன் கருணை அடங்கி இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், நாம எந்த நிலையில் இருக்கிறோம், எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. எனவே இந்த மந்திரத்தை சொல்ல 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 அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினர். நமச்சிவாயம் சொல்லும் போது எப்படி காதல் ஆகும், இறைவன்னா யார், உயிர்னா யார், இறைவனுக்கு உயிருக்கும் இடையே இருக்கக்கூடிய தடை என்ன, அந்த தடை எப்படி நீக்கப்படுகிறது, தடை தானா நீங்குமா நீக்கப்படுகிறதா, நீக்கப்படுகிறது என்று சொன்னா யாரு நீக்குகிறார் அப்படிங்கறதுதான் நமக்கு ஒன்று அறியும். அப்பதான் இறைவன் நமக்கு செய்கின்ற உபகாரம் என்ன, அவனுடைய கருணை என்ன. அந்த கருணையை நினைக்கின்ற பொழுதுதான் நமக்கு கசிவு வருங்க. நீங்க எது செய்தாலும் உங்களை பாராட்டுகின்ற ஒரு அன்பர் இருக்கிறார், நீங்க எது பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு எப்பொழுதும் பாராட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்பரை நீங்க பார்க்கறீங்க, அவர் திடீர்னு அவருக்கு இயற்கையின் சூழல் காரணமாக மரணம் அடைந்து விடுகிறார். காதல கேட்டோடனே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும், தன்னை நம்மள அறியாம கண்ணோக்கியே நான் செய்து செய்தாலும் நல்லா செய்யற தம்பின்னு என்னை பாராட்டுறது அது ஒரே ஒத்துதாங்க. ஏன் அவர் அவர் செய்த உபகாரத்தை நினைக்க நினைக்கத்தான் கசிவு வருது. நாம எது செஞ்சாலும் ஏன்டா அவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றாலும் வச்சுக்குவோம். இப்ப அவர் இறந்துட்டான்னு சொன்னா கசிவா வரப்போகுது, ஐயோ நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து எதையாவது எதிர்மறையா சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, இனி எனக்கு யாருமே சொல்றதுக்கு இருக்கிற அப்படின்னு நினைப்புமான்னு கேட்டான், போய் சேர்ந்தான் போ அப்படின்னு நினைப்பினுடைய அழுகை வருமான வர. ஏன் நீங்க வந்து ஒரு பெற்றோர்கள் இழப்போ அல்லது குல உடன்பிறந்தோட இழப்போ ஏன் அழுகையை தருகிறதுன்னு கேட்டா, அவங்க நமக்கு எந்தெந்த வகையெல்லாம் உதவி செய்திருக்கிறாங்க, என்னென்ன வகையெல்லாம் நமக்கு அன்பு செய்ய, அதை நினைப்பது தான் கசிவை தருகிறது. நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா எங்க கசிவு போகுது, எல்லாரும் என்ன நிறைய பேர் அவங்க எல்லாரும் அழுகிறாங்க, நான் அழுகலாம் என்ன வருது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாவது அழுகிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான கண்ணீர் எப்ப வருது, அது அவங்க செய்த உபகாரத்தை நினைக்கும் போதுதான் கசிவு. அந்த உபகாரம் நினைந்து பார்த்தா தாங்க வரும். பட்டணத்தடிகள் முற்ற துறந்த ஞானி, பற்றே இல்லாதவர். அவரு அந்த தாயை கொண்டு வந்து நெருப்புல கிடைத்து அப்படியே தீ மூட்டுகிறார். அப்ப சொல்ல ஒவ்வொன்றும் நினைந்து அந்த பாட்டை படிச்சீங்கன்னா இப்படிலாம் தானே நம்ம அம்மா நம்மளை இப்படி பார்த்திருப்பாங்க நினைப்பு தருங்க. ஐயோ கையது வேகுதே வேகுதே தீயதனில் அப்படிங்கிறார். அந்த கையில நெருப்பு பத்துக்கிறதாம், தீயதனில் வேகுதே அப்படின்னாரு. அடுத்து சொன்னார், இந்த கை எப்படிப்பட்ட கை தெரியுங்களா, ஈ எறும்பு கொசு இதெல்லாம் என்னை வந்து தொடாம இருப்பதற்காக அது கையிலேயே விரட்டி விரட்டி எனக்கு எனக்கு உணவு ஊட்டி வளர்த்த கையல்லவா இந்த கை, எனக்கு அமுது கொடுத்த கை வேகுதே நினைச்சாரு. அதுக்கு வருது அதுக்கு. இப்ப நாமல்தான் பார்க்கிறோம், நமக்கு இதெல்லாம் நினைப்பு வருதுமா அப்படின்னு கேட்டா வந்துச்சுன்னா கசிவு வரும். விளாங்க, அப்ப கசிவு என்பது எப்பொழுது ஏற்படும், ஒருவருக்கு தான் நேசிக்கின்ற ஒருவரை நினைக்கின்ற பொழுது கசிவு வரும், அல்லது உங்களை நேசிப்பவரை நினைக்கும் போது கசிவு வரணும். இந்த ரெண்டு தான் அடிப்படை. இப்ப நாம நேசிக்கிறதுனாலதான் கசிவு வரும். நம்ம நேசிக்கிறாங்கன்னா கூட அவன் என்ன பண்றது, அவன் நினைச்சா நானா பொறுப்பு, அவன் உங்களை எவ்வளவு அது நானாயா பொறுப்பு அப்படிமா. அதே நாம வந்து வச்சோம்னா ஐயோ அவர் இல்லையே அவர் இல்லையே நினைப்போம். அப்ப இறைவன் நமக்கு என்ன செய்கிறான் என்கிற உபகாரம் நம் நினைவுக்கு வந்தாத்தாங்க அந்த கசிவு என்பது வரும். அப்ப இறைவன் உபகாரம் என்ன அப்படிங்கறதான் பின்னாடி அடுத்த போற்றி திருகவல்ல அதான் சொல்ல போறார். இறைவன் என்ன உபகாரம் பண்றான் அப்படிங்கிற எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்கிறாங்க, அத்துணை கேள்விகளுக்கும் அந்த பகுதியில விடை இருக்கிறது. எனவே அவன் செய்கிற உபகாரம் என்ன அப்படிங்கறத பின்னாடி வைத்திருக்கிறார். எனவே அதை நினைந்து பார்க்கிறார். இப்ப என்ன சொல்கிறார், நினைந்தால் அழுகையே வாராது இருந்த என்னை அழுது கொண்டே இருக்குமாறு செய்துட்டாங்க. இதான் அங்க ஏற்பட்ட வேதியியல் மாற்றம். ஒரு ரசாயன மாற்றம் என்னாச்சுன்னு கேட்டா உள்ளம் என்பது உருகாது நின்றது. அந்த உள்ளத்தை என்ன பண்ணிட்டாரு, உருகுகின்ற உள்ளமாக ஆக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே உள்ளமே உருவமாக ஆயிருச்சான். முதல்ல நேத்து கற்பனை தான் இது, நம்ம உடம்புக்குள்ள உள்ளம் என்பது என்ன அப்படின்னு, நம் உள்ளம் அப்படின்னா அந்த கரணம்னு பேருங்க சைவ சித்தாந்தத்துல. நீங்க அந்த இடத்துக்கு போனா எந்த கருவியும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம உள்ளம் நெஞ்சம்னு வச்சுக்குவோம். தாங்க நெஞ்சுதாங்க, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோது இருந்தறியே. சரி, இந்த இந்த ஆறடி உடம்புக்குள்ள இந்த இதயம் நினைப்புக்குரிய இடம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த நினைப்புக்குரிய இடத்துல எவ்வளவு இருக்கும், இதயம் தான் நினைப்புக்குரியதுன்னு நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், உண்மை அதல்ல. அந்த கரணங்கள்ல ஒன்றுதான் நினைப்புக்குரியது. ஆனா நமக்கு எல்லாரும் என்ன சொல்ல, நெஞ்சு இருக்காடா உனக்கு, நெஞ்சில நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்கல இல்லைங்களா. அதனால வச்சு அந்த இதயம் என்பது எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கு இதயம். அவ்வளவுதான், அவங்க எவ்வளவு 6 அடி மனிதனா இருந்தாலும் சரி 2 அடி மனிதனா இருந்தாலும் அவனவனுடைய கைப்பிடி அளவுக்கு தான், உள்ளங்கை அளவுக்கு தாங்க இதயத்தினுடைய அளவு. இவ்வளவுதான் இருக்குது. இவ்வளவு இருந்த உள்ளம் நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சு, உருக்கம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு, அழுகையே கிடையாது. இப்படி இருந்த இந்த உள்ளத்தை இப்ப என்ன பண்ணிட்டாரு, உடம்பு முழுக்கவே இதயமாக ஆக்கி அந்த உடம்பு பூரா கண்ணீராவே வர மாதிரி பண்ணிட்டார. உருகுவது உள்ளம் கொண்டு, அந்த சொல் பாருங்க, அந்த அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும், எப்பு தொலைதொரும் ஏற்றின உருகுவது உள்ளம். நேற்று வரைக்கும் உருகாத உள்ளம், இப்ப என்னாச்சு, உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து, உருகுகின்ற உள்ளத்தையே ஒரு உருவமாக்கினா எப்படி இருக்கும். இதை உடம்புக்குள்ள இதயத்தை வைக்காம இதயமே உடம்பா இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் கசிவுடைய இதயமா இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஆக்கிட்டாருமா. உள்ளம் கொண்டு உரு செய்துனர், உருகுவது உள்ளம் கொண்டு உருகுகின்ற உள்ளத்தை கொடுத்து அதையே ஒரு உருவமாக ஆக்கி, உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து அங்கு எனக்கு அள்ளூர் ஆக்கை அமைத்தனன். ஆக அள்ளூர் ஆக்கை அதாவது நினைக்க நினைக்க தேன் ஊறுதுங்க, அந்த மந்திரத்தை நினைக்க நினைக்க. அப்புறம் சாமி தான் சொல்வார், ஆலைப்படு கரும்பின் தாறு போல அன்னிக்கும் நாம அஞ்செழுத்தின் நாமத்தான் கான். கரும்பு சாறு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சிவாய நமன்னு சொன்னா நாக்குல இனிக்கணுங்க. நாம எல்லாம் சொல்லி பார்ப்போம், எல்லாருக்கும் இனிக்குதான்னு பாருங்க. இனிக்காது. ஏன் இனிக்காது அப்படின்னு கேட்டா, யாருக்கு இனிக்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சில தகுதி இருக்கிற தகுதினா, நம்மகிட்ட அழுக்காறு என்று சொல்லப்படுகிற பல குப்பைகள் உள்ளுக்குள்ள கிடக்குது, அந்த குப்பையெல்லாம் வெளியேற்றும். அந்த குப்பைகள்லாம் வெளியேறிச்சுன்னா நீங்க அஞ்செழுத்த சொன்னா நாக்கு இனிக்கும். எப்படி சொல்லுங்க, ஞானசம்பந்த சொல்லுகிறார், ஒல்லையாயி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறு உந்தன் நாமம் நாளும் நவித்து ஏத்த வல்லவாறு வந்து நல்காய் வழிவலம் மேயவனே. இப்ப வேகம் கிடணும், உள்ளம் ஒன்றனும், கடுமையான சொற்களை விடணும், சரி உள்ளத்துல தூய்மை இருக்கணும், காமம் அற்று இருக்கணும், இதெல்லாம் இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நமச்சிவாயின் சொன்னா நாக்கு இனிக்கும். தித்திக்கும் பால் தான் கைக்கும், எப்ப நான் பித்தத்தின் தெளிந்த குரல். ஆக நாக்குல பித்தம் இருக்குமானால் சுவையுடைய பால் சுவையை தராது, நாக்குல பித்து தெளியுமானால் பாலின் சுவைய உயிர் அனுபவிக்கிறது. அது மாதிரி ஐந்தெழுத்தாகிய கரும்பின் சாரை நாம் அனுபவிக்க முடியாம இருக்கா, ஆணவ மலம் என்கிற பித்து தடுத்து இருப்பதனால நம்மளால சுவையை அனுபவிக்க முடியல. இந்த மலம் எப்ப நீங்கணும் அப்படின்னா, மேலே சொல்லப்பட்ட வண்ணம் ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டு வந்தால் இது மலம் தேயும், தேயும் போது அந்த நாமத்தை சொல்லும் போது இனிக்கும். இதுதான் அனுபவ நிலை. அதான் இங்க சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலையில் அள்ளூர் ஆக்கை அமைத்தனம். ஆக இங்கு அந்த அமுதமானது ஊறுகின்ற வண்ணமாக, எனவே வாய் ஊறுதலைத்தான் அள்ளூர் ஆக்கை என்று குறித்திருக்கிறார். அள்ளூர் ஆக்கை அமைத்தனன் ஒல்லிய கண்ணர் கணிதேர் கடிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். ஆக இந்த பெருமான் என்னை என்ன செய்திருக்கிறான் அப்படின்னு கேட்டா, கண்ணர் கடிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். எனவே கண்ணல் கணிதேர் களிறு என, அதாவது முற்றிய கனியை போல சுவை பொருந்திய நிலையாக நிலையில் என்னை ஆக்கினான். அதாவது உடம்புக்குள்ள இருந்து கொண்டு நாம் எல்லாம் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை நமக்கு. மணிவாசக பெருமானுக்கு ஆனந்தத்தையே அனுபவிக்குமாறு செய்துட்டார், வேற ஒன்றுமே அவருக்கு நிகழல, அவருக்கு ஏற்பட்டதெல்லாம் ஆனந்த அனுபவமாகவே அமைந்தது. எனவே அதைத்தான் இந்த இடத்துல கண்ணல் கணிது கணிது கண்ணல் கணிதே களிறு என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த சொல்லுதான் நம்ம திருவாசகம் தொடங்கும் போதே இந்த தொடருக்கான பொருளை ஆழமாக சிந்தித்திருக்கிறோங்க. இதுக்கு சைவ சித்தாந்தத்துல நின்மல அவத்தை என்று பெயர். இது அருளோடு கூடியிருக்கிற நிலை. ஐந்தெழுத்துல சொல்லணும்னா எகரமாகிய உயிர் வகரமாகிய அருளோடு கூடி சிகரத்துல இன்பத்தை அனுபவிக்கிற நிலை. அனுபவிக்கும் போது அனுபவம் மட்டும்தான் நிகழும், அதை கீழே இறங்கி சொல்ல முடியாது. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. இப்ப நாம இருக்கிறோம், படுத்து தூங்குறோம், நல்லா தூங்கணுங்க அப்படின்னு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். அது என்னங்க நல்லா தூங்கினா என்னங்க அப்படின்னு கேட்டா, இது என்னங்க தூங்குன நல்லா தூங்குன எது நினைப்பே இல்லை, போய் படுத்ததுதான் தெரியும், திருப்பி நீங்க எழுப்பும் போதுதான் தெரிஞ்சுங்க. அது வரைக்கும் இடையில என்னாச்சு, செத்து போன படம் போல கிடந்து எந்த நினைப்புமே இல்லை. யாரோ வீட்டுக்கு வந்தாங்க, கதவை தட்டினாங்க, பேசினாங்க, போனாங்க வந்தாங்க, டிவி ஓடிச்சு பாட்டு பாடிச்சு ஏதாவது காதல் விழுந்துச்சா ஒன்னும் தெரியும். அது என்னதான் நடந்தது, ஓய்வு எடுத்தது, கருவி கரணங்கள் எல்லாம் உயிர் விட்டுட்டு போய் கண்ணு காது மூக்கு வாய் எந்த கருவியும் வேலை செய்யல, எல்லாத்தையும் விட்டு உயிர் போய் மூலாதாரத்துல கிடக்கும் போது பிணம் போல கிடக்கும். எந்த செயலும் அந்த உயிரால் அறிய முடியாது. அந்த நிலைய நீங்க இப்ப நினைத்து பாருங்க, தூங்கி எந்திரிச்சுக்கு அப்புறம் யாராவது இப்ப நான் தூங்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லுவோமா? தூங்கிட்டு இருந்தா நீங்க இப்ப நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஐயா பேசிக்கிட்டு தானே இருக்கிற பேசியா தான் சொல்லுவோம். தூங்கிட்டு இருக்கிறவன் தூங்குகிறேன்னு சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. அது மாதிரி இது வந்துங்க கேவல நிலைன்னு பேர் சைவ சித்தாந்தத்துல. கேவல நிலையில அனுபவிக்கிற அனுபவத்தையே உங்களால சொல்ல முடியலையே, இது ஆனந்த அனுபவமாச்சே, மேலான ஒன்று. கடைசி படிக்கட்டில் கீழே கிடக்கிற ஒன்றையே நீங்க அனுபவிக்கும் போது நான் தூங்குகிறேன்னு உங்களால சொல்ல முடியாத போது ஆனந்தத்தின் உச்சத்துல நின்று கொண்டு அதை அனுபவிக்கும் போது இதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா அனுபவிக்கலாம், சொல்ல முடியாது. அப்படி கீழே இறங்கி வரும்போது என்னதான் நீங்க பார்த்து ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. எங்க எல்லாரும் இப்படியேதான் சொல்லுங்க, அந்த ஆனந்தம்னா என்னன்னா சொல்லுங்களேன், எங்க ஆனந்தமா இருந்துச்சு அவ்வளவுதான். இதை நீங்க எப்படிதான் சொல்ல புரிய வைப்பது? அவங்க அவங்க பக்குவம் அடையும் போது அனுபவிச்சுக்கலாம். இது எடுத்து காட்டுகிற பொருள் அல்லங்க, அனுபவ பொருள். அதனால அந்த பக்குவம் வரும்போது அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய மெய்ஞானிகள் நமக்கு வித்திட்டு இருக்கின்ற நிலையில் தான். அதுதான் இங்க சொல்லுகிறார், கண்ணர் கணிதேர் கழிது என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கின. என்ன செய்தான்? எண்ணில் கருணை வான் தேன் கலக்க. இந்த உடம்புக்குள்ள நமக்கெல்லாம் பாருங்க, ரத்தம் எலும்பு சதை எல்லாமே நாற்றம் எடுத்தது, துர்நாற்றம் உடையது. ஆனா இந்த இவருக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு தேனை கொண்டு வந்து உள்ள பூத்திட்டாருமா. அதாங்க சொல்லுகிறார், கருணை என்கிற தேன், அது வான் தேனா, கருணை வான் தேன் கலக்க என்னுள்ள கொண்டு வந்து கலந்துட்டாருங்களாம். என் உடம்பு முழுக்க தொட்ட இடமெல்லாம் தேனாக இருக்கிறதாம். எனவே அவ்வாறு கருணை வான் தேன் கலக்க அருளொடு பரா அமுது ஆக்கின. ஆக பரா அமுது, பர என்ற சொல்லுக்கு மேலான என்று பொருள், அமுது ஆக மேலான அமுதமாக நிலை எடுத்து சொல்கிறார். எனவே இவ்வாறு எனக்கு அவன் இந்த அனுபவத்தை பராமுது என்று சொல்லப்படுகிற அமுதமாக ஆக்கினான் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று, எல்லாராலும் பரவுதலாகிய அமுதம். இப்ப இவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் பாடினார். அந்த பாடல் நாமெல்லாம் படிக்கிற வண்ணமாக இன்னைக்கு அமைந்திருக்கு. என பரா அமுது ஆக்கினன், பரவுதல் அப்படிங்கிற பராவு சிவனை அப்படின்னு சொல்வது சித்தாந்த தொடர். எனவே பரா அமுது ஆக்கினன் யார்? முன்னே சொன்ன பிரம்மன்மால் அறியா பெற்றியோன் என்று இந்த அகவலை நிறைவு செய்து காட்டுகிறார். இந்த பகுதி தொடக்கும் போது சிவனது தூல சூக்குமத்தை வியந்ததுன்னு சொன்னார். தூலத்தையும் சூக்குமத்தையும் வியந்தது என்று தொடங்கிய வகையில் இங்கு தனக்கு இறைவன் செய்த கருணையை தூல நிலையில் எடுத்துக்காட்டி உள்ளே நிகழ்ந்த அனுபவம் எத்தகையது அப்படிங்கிறத சூக்கும நிலையில அனுபவித்த நிலையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இறைவன் எப்படியெல்லாம் சிறப்புக்குரியவன் என்பதை இதுலயே வைத்து காட்டியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா அவர் எப்படிலாம் கருணை செய்தார் என்பதை சொல்றார். அதாவது சிவபெருமான் எல்லா உயிர்களாலும் விரும்பப்படுவார், யாவரும் பெறவரும் ஈசன் காண்க என்று அருளி செய்திருக்கிறார். ஒரு வீட்டினுடைய கூரைக்குள் நுழைகின்ற அந்த சூரியனுடைய கதிர்களில் நூற்றுக்கணக்கான அந்த அணுக்கள் இருப்பது போல அந்த துவாரங்கள் இருக்கக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய அந்த ஒளியில பல்வேறு வகையான துகள் இருப்பது போல இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடியவனாக சிற்று அணுவை விட இன்னும் சிறியதாக இருக்கக்கூடியவன் என்று எடுத்துக்காட்டி அவனோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஏனைய கடவுளர்கள் எல்லாம் புழுவுக்கு ஒப்பாக இருப்பவர்கள் என்பதையும் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அவனுடைய பெருமையை சொல்லுகின்ற நிலையில அவன் எப்படி இருக்கிறான், இன்னிசை வீணையில் இசைந்தோன் என்றும் சொற்பதம் கடந்த தொல்லோன் என்றும் சித்தம் தெல்லா தேர்ச்சியன் என்றும் நூல் உணர் உணரா நுண்ணியோன் என்றும் உள்ளத்து உணர்ச்சியும் கொள்ளவும் படான் என்றும் கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் என்று இவ்வாறு அவனுடைய பெரும் கருணையும் எடுத்து காட்டியிருக்கிறார் மணிவாசக பெருமான் என்பதை சொல்லி இந்த அகவலை, அதாவது நம்முடைய திரு அண்ட பகுதி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியை இந்த அளவில் சிந்தித்து நிறைவு செய்து